ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பகவான் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா விதமான சந்தர்ப்பங்கள்லையும் எப்பேற்பட்ட நிலைமையிலையும் நம்மளை கை கழுவி விடுறதில்லை, கை நழுவவும் விடுறது இல்லை. சாதாரணமாக நம்ம பல மனுஷாலோட பழகுவோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தருடைய அந்த உறவும் திகட்டி போயிடும், ஒரு லெவலுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் பகவானோடு நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தமானது ஆண்டாள் சொல்கிறா போலே, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்றா. அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும். இந்த ஜீவன் பல சந்தர்ப்பங்களில் நிரந்தரமான இந்த சம்பந்தத்தை மறந்து போயிடுறது. அஜ்ஞானத்தினாலேயோ, அகம்பாவத்தினாலேயோ, ஆசையினாலேயோ, பிராரப்த கர்மாவினாலேயோ, ஏதோ ஒரு விதத்தில் இது மறந்து போயிடுறது. ஆனாலும் சுவாமி இதை மறக்கிறது இல்லை. அதனால தான் பகவான் என்ன பண்ணுறான், மாற்றி மாற்றி யாரோ ஒருத்தர் மூலமாக நம்மை அவன் பக்கத்தில் இழுத்துட்டே இருப்பான். அதில் முக்கியமாக சதாச்சாரிய புருஷர்கள், சத்குருமார்கள், பாகவதர்கள், தெய்வாம்சம் மிகுந்த புருஷர்கள், இவர்கள் மூலமாக திரும்பவும் தன் பக்கம் பகவான் நம்மளை வசீகரிக்கிறான். உலகம் நம்மளை ஒரு பக்கம் வசீகரிச்சு விடுறது. நம்முடைய இந்திரியங்கள், மனசு, இதெல்லாம் உலகாயுத விஷயங்களில் வசப்படுறது. பகவான் என்ன பண்ணுறான், மகாத்மாக்களை கொண்டு நம்மளை அவன் பக்கம் வசப்படுத்துகிறான். அப்படி அவன் பக்கம் நம்மளை வசப்படுத்துறதுக்காகவே பகவான் பண்ண லீலை தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அந்த பெண் பிள்ளை அவ்வளோ விசேஷமானவள். அவள் அழகாக ராமானுஜரிடத்தில் பேசுகிறாள். பல பேருக்கு ஒரு சந்தேகம், அவள் பெரிய அவதார ஸ்திரீயாக இருக்கணும், இப்படி பலவிதமான யோசனைகள் உண்டு. அவள் ரொம்ப சாதாரண ஸ்திரீயாகத்தான் காண கிடைக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு பகவத் விஷயத்தில் ஒரு ஈர்ப்பு அவளிடத்துல இருக்கு. அவள் பேசக்கூடிய விஷயங்கள் நமக்கு மலப்பாக இருக்குது. எப்படி இப்படி பேச முடியறது, இவ்வளவு ஜோராக பேசுகிறாளே அப்படின்னு ஒரு ஈர்ப்பு நமக்கு சுபாவமாக வந்துடுறது. அந்த பெண் பிள்ளை அவ்வளவு அழகாக பேசுகிறாள். அடுத்த வாக்கியம் சொல்கிறாள், அவனுரைக்க பெற்றேனோ திருக்கச்சியார் போலே. இவ்வளோ நேரம் ஆழ்வார்கள், இதிகாச புராணங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தா இல்லையா. இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா ஜோர ஆச்சாரிய புருஷர்களுடைய வைபவம், குரு பரம்பரா பிரபாவம் பேசுகிறார். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் ஒரு குரு பரம்பரை உண்டு. அத்வைத சித்தாந்தம், கௌடிய வைஷ்ணவ சித்தாந்தம் நிறைய உண்டு. அபங்கத்தினுடைய அழகான வார்க்கரி சித்தாந்தம் அவ்வளவு அழகா. ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் ஒரு தியான ஸ்லோகம்னு உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய தியான ஸ்லோகம், லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய குரு பரம்பரை. இந்த குரு பரம்பரா பிரபாவம் அவ்வளோ விசேஷமாக இருக்கும். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த குரு பரம்பரையில் பார்த்தோம்னா எல்லா ஜாதிகாரர்களை பற்றியும் வர்றது. சாத்தின முதலி, சாத்தாத முதலி, இப்படி ரெண்டு விதமாக ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை அழகாக பெரியவர்களில் பேசப்படுறார்கள். சாத்தின முதலி அப்படின்னா யக்ஞோபவீதம் சாத்தின, பிராமணா வைஷ்யா சூத்ரா அந்த மாதிரி ஆச்சரியமான பிராமணா வைஷ்யா க்ஷத்ரியா. சாத்தாத முதலின்னா இந்த யக்ஞோபவீதம் சாத்தாதவர்கள். ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருமே முதலிகள். முதலிகள்னா பெரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். சாத்தின முதலி, சாத்தாத முதலி. அதில் திருக்கச்சி நம்பிகள், மாரணேரி நம்பிகள் இவர்கள்லாம் சாத்தாத முதலி அப்படின்னு பேர். பூனல் சாத்தாத முதலி, ஆனால் அவளும் பெரியவா தான். இப்போ நம்ம சஞ்சயன் இருக்கார், இவர்கள்லாம் பார்த்தா சாத்தாத முதலி தான். நிறைய பேர் தர்மவியாதர்னு ஒருத்தர் மகாபாரதத்தில் வரார், அவரும் சாத்தாத முதலி. இப்படி பல பேர் உண்டு. அதில் திருக்கட்சி நம்பிகள், நம்பி அப்படின்ற வார்த்தை பகவானுக்கும் சொல்லுவார்கள், பக்தாளுக்கும் சொல்லுவார்கள். சுந்தர பரிபூரண நம்பி, வடிவழகிய நம்பி. நம்பி அப்படின்னா சர்வ குண சம்பன்னன் அர்த்தம், குணபூர்த்தி உடையவன் பெருமாளை சொல்லுவான். பக்தர்களையும் நம்பின்னு பரத நம்பி, பெரியாழ்வார் பாசுரத்தெல்லாம் படியில் குணத்து பரத நம்பிக்கு அப்படின்னு. நம்பின்னா பக்தியில பூரணமானவனுக்கு நம்பி அப்படின்னு பெயர். அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் திருக்கோஷ்டியூர் நம்பி, திருக்கட்சி நம்பி, பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, இப்படி நிறைய பேர் நம்பி நம்பி நம்பின்னு. அதில் இந்த திருக்கட்சி நம்பி வைஷ்ய குலத்தில் பிறந்தவர். அவளுக்கு பிஸ்னஸ் தான் சுபாவமாக ஈஸியாக வரும். இன்றைக்கி சென்னை ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் பூந்தமல்லி அப்படின்னு பெயர். சரியாக அந்த இடத்துக்கு பெயர் பூவிருந்தவல்லி அப்படின்னு பெயர். அந்த இடத்துல அழகாக ஒன்று பெருமாள் கோவில் உண்டு. தாயார் ரொம்ப அழகாக இருப்பாள், அழகாக மல்லிச்செடிகளில் ஆவிர்பவித்த ஒரு தாயார் அவள். அந்த இடத்துல பிறந்தவர் தான் இந்த திருக்கட்சி நம்பிகள். சரியா, சாதாரண ஒரு இடம்தான். இவர் பூந்தோட்டம் அமைச்சு அங்கிருந்து புஷ்பங்களெல்லாம் கொண்டு போய் காஞ்சி வரதராஜனுக்கு சமர்ப்பிச்சுருந்தார். அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துக்கு பூ இருந்தவல்லி அப்படின்னு பேர் வந்தது. அதுக்கப்புறம் பூந்தமல்லி அப்படின்னு ஆயிடுத்து. அவரோட தகப்பனார், இவர் பெயர் ஆச்சரியமாக, இவருக்கு நிறைய சகோதரர்கள் உண்டு. அவள் அப்பா என்ன பண்ணார், எல்லாருக்கும் சொத்தை பிரித்து கொடுத்து இவருக்கும் ஒரு பங்கை கொடுத்து குழந்தைய நல்ல பிஸ்னஸ் பண்ணடா நம்ம குல வழக்கப்படி அப்படின்னார். அழகாக ரெண்டு வருஷம் ஆயாச்சு. ரெண்டு வருஷம் ஆன பிறகு அப்பா கேட்டார், என்னடா பண்ணாய், மற்ற அண்ணா அண்ணங்கள்லாம் அழகாக பிஸ்னஸ் நல்லா பண்ணி நல்லா சாபம் லாபம் சம்பாதிச்சுக்கா, நீ என்ன பண்ணாய் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், கலங்கா பெருநகரில் சேமித்து வைத்தேன் அப்படின்றார். கலங்கா பெருநகர், பெருநகர் பெருநகரம் நம்ம சொல்லலே சிட்டி அந்த மாதிரி, நம்மள்தான் கலங்கும் பெருநகரமாக. எப்போ நிலநடுக்கம் வரும், எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ பஞ்சம் வரும், எப்போ எந்த விதத்தில் பிரச்சனை வரும்னு தெரியாதான். அப்போ கலங்கா பெருநகர் அப்படின்னா வைகுந்தம், பரமபதமாகிய வைகுந்தம் எந்த காலத்திலையுமே எதுக்கும் கலங்காத ஒரு ஸ்தலம். பிரளயமே வந்தாலும் அந்த கலங்கா பெருநகரம் அப்படியே இருக்குமா. அப்பா கொண்டு புரியல, கலங்காபுரம் எதிரடா சொல்கிறாய் அப்படின்னார். இவர் சொன்னார், காஞ்சிபுரம் ஏன்னா முக்தி தரக்கூடிய ஸ்தலங்களில் காஞ்சியும் வசத்தி, அதுலேயும் வரதராஜன் அத்திகிரி அருளாளன் புன்னகை மன்னன், துயரரு சுடரடி தொழுதியழி என் மனனேன் நம்மாழ்வார் புலம்பின வரதராஜன், வரம் தரும் ராஜன் தேவராஜன் தேவப்பெருமாள் தேவாதி தேவன் காஞ்சி வரதராஜன். இவர் என்னடானா நந்தவனம் அமைச்சு பெருமாளுக்கு நித்தியம் பூ கட்டி போட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அப்பா கோபம் வந்துடுது, போடா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை நீ அப்படின்னு சித்தவுடனே கோபமே படலை, கவலைப்படாமல் வீட்டை விட்டு இறங்கினார். நேர ஸ்ரீரங்கம் போனார், ஆளவந்தாரே கதின்னு இருந்தார். ஆளவந்தார் அந்த காலத்திலே பெரிய புரட்சிக்காரர், அதாவது பிராமணர்கள் அல்லாதவர்களை கூட தன் சிஷ்யர்களாக ஏத்துண்டு அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண ஒரு மகாத்மா. மாரநேரி நம்பி, திருக்கட்சி நம்பிகள் இவர்கள்லாம் பிராமணர்கள் அல்லாதவர்கள் தான். அவ்வளவு அழகாக அவரிடத்துல இருந்துண்டு பகவத் விஷயம்லாம் கேட்டுனுட்டும். அதுக்கப்புறம் திரும்பியும் அவர் சொல்லிட்டார், நீ காஞ்சிபுரம் போய் வரதராஜனுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லிட்டார். அதனால் இவருக்கு பேரே காஞ்சி பூர்ணர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஆச்சரியமாக அழகாக வந்துட்டார். பகவத் கைங்கரி என்ன பண்ணலான்னு பார்த்தார், பூ கட்டி போட்டுருக்கார், நந்தவனம் அமைச்சிருக்கார். பார்த்தார் ஒரு நாள் இப்படி ஊத்து ஊத்து பார்த்துட்டுருக்கார் வரதராஜன் நின்று. திடீர்னு பார்த்தா வரதனுக்கு ரொம்ப வேர்க்கிறது. ஐயோ வரதனுக்கு வேர்க்கிறதே அப்படின்னு அர்ச்சகர்கள்கிட்ட கேட்டா. அவ சொன்னா, அக்னிகுண்டத்துலேருந்து வந்தவன் வரதன், காஞ்சிபுரம் எப்பொழுதுமே வெயில் சூடு ஜாஸ்தி, அதனால எப்பவுமே பெருமாளுக்கு வேர்க்கும் அப்படின்னு. ஐயோ பெருமாளுக்கு வேர்க்கிறதேன்னு சொல்லி அன்னையிலேருந்து ஆளவட்ட கைங்கரியம், ஆளவட்ட கைங்கரியம்னா விசிறி கொண்டு வீசறது. நமக்கெல்லாம் யாராவது விசிறி விட்டால் சுகமாக இருக்கும், ஆனால் நமக்கு யாருக்காவது விசிறன்னா பிடிக்காது. யாருக்கு விசிறுவோம் அப்படின்னா, ஆற்றுல ஏதாவது குழந்தைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் கரண்ட்டு போயிடுது, அது கொசு கடிக்கிறது இல்லாட்டி அது வேர்வையில் துடிக்கிறதுனா அப்போ மட்டும்தான், அப்போ கூட டேர்ன் போட்டு தான் வீசணும், கண்டினியூஸாக யாரும் வீச மாட்டோம். அம்மா அப்பா தாத்தா பாட்டி குடும்பத்தில் லைனாக ஒவ்வொருத்தராக மாற்றி 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 வீசிகிட்டு இருப்போம். ஆனால் பகவானுக்கு விசரணம் அப்படின்ற ஒரு புத்தி வரணும் இல்லையா? அப்போ அந்த அர்ச்சாவதார மூர்த்தியினிடத்துல அந்த ஈடுபாடு இருந்தால் தான் இந்த புத்தி வரும், இல்லாட்டி தோணாது இல்லையா? இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன் பல இடங்களில் பல கோவில்களில் அழகாக சுவாமிக்கு ஏசியெல்லாம் போட்டு கொடுத்துருக்கா. சிவகாசியில் திருத்தங்கள்னு ஒரு இடம் உண்டு, அந்த திவ்ய தேசத்தில் ஏசி உண்டு. நிறைய திவ்ய தேசங்களில் இப்போல்லாம் சுவாமிக்கு ஏசி போட ஆரம்பிச்சுட்டா. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. சுவாமி குழுகுலுன்னு இருப்பார், கூட அர்ச்சகரும் குழுகுலுன்னு இருப்பார், போகிறவாளும் குழுகுலுன்னு இருப்பார், தப்பு கிடையாது. இதுக்கு 1008 கிரிட்டிசைஸ் பண்ணுறவாளும் உண்டு. விஞ்ஞானத்தை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாமோ தப்பு கிடையாது. இது என்னுடைய அபிப்பிராயம். நம்மெல்லாம் சௌகரியமாக இருக்கும், சுவாமியும் சௌகரியமாக இருந்தால் என்ன தப்பு? அந்த காலத்தில் ஏசி இல்லை, இப்போ தான் இருக்கணும். அதனால் ஒரு குற்றம் கிடையாது. அவ்வளோ அழகாக வரணும்னா விசில ஆரம்பிச்சுட்டார் இந்த திருக்கட்சி நம்பிகள். பல பேருக்கு ரொம்ப பிடிச்ச போயிடுத்து, சில பேருக்கு அவரை பிடிக்கலை. ஆனாலும் அவர் கவலைப்படலை, அவர் பாட்டுக்கு பகவத் பக்தி பண்ணிட்டு வரதராஜன் இடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இவருடைய பக்தியை பார்த்து கைங்கரியம் பார்த்து வரதராஜன் பிரத்யக்ஷமாக இவரிடத்துல பேச ஆரம்பிச்சுட்டான். வரதன் பேசணும், பிரசன்ன வதனம் தியாயேத்து சர்வ விக்னோபசாந்தையேன்னு சொல்லுவோம் இல்லையா, பிரசன்ன வதனம் தியாயேத் அப்படின்னா வரதன் அந்த சிரிச்ச முகம், புன்முறுவல் பூத்த திருமுக மண்டலம், அது வரதன் கையில் எழுதி வச்சிருப்பார். மாசு ச வருந்தாதே அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதையினுடைய தேர்ந்த ஸ்லோகம், சரம ஸ்லோகம் சொல்லுவார். அதனுடைய விசேஷம் இதுதான். பகவத்கீதை 18வது அத்தியாயத்திலே கண்ணன் சொன்ன வாக்கியம், சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே. வரதன் அதை கையில் பிடிச்சுட்டார், கையில் எழுதி வச்சுருக்கார், மா சுச வருந்தாதே அப்படின்னு எழுதி வச்சுட்டார். வருந்தாதேன்னு சொல்லும்போது சிரிச்சுன்னு தானே சொல்லணும், அவரே டல்லா வருந்தாதே அப்படின்னு சொன்னாலும் நல்லா இருக்கும். நல்ல பிரசன்ன வதனமா ஜாலியாரு, நான் சொல்றேன் உனக்கு என்ன கவலை. அதாவது யாருக்கு சக்தி இருக்கோ, யாருக்கு திராணி இருக்கோ, யாருக்கு வக்கு இருக்கோ அவாச்சுன்னா நமக்கு ஒரு தைரியம். வரதான்னு சொல்றேன் காப்பாற்றுறேன், நானே சிரிச்சுருக்கேன், காப்பாற்றப்படுறேன், உனக்கு என்னடா இருந்துச்சு, ஜாலியா சரி, பி ஹாப்பி, டோன்ட் வரி, பி ஹாப்பின்னு ஒரு பெருமாள். அது காஞ்சிபுரம் போனாலும் ஒரு குஷி வந்துடும். அந்த வரதனை பார்த்தாலே ஒரு குதூகலம் தான், அது வர்ணிக்க முடியாத ஒரு ஆனந்தம், வரதனை பார்க்குற சந்தோஷம். முடிவை பார்த்துணும் போல தோன்றது. ரொம்ப நாளாச்சு வரதனை பார்த்து, சிரிச்சுன்னு இருக்கான். வரதன் என்ன பண்ணிட்டான்னா இவருடைய பக்திக்கு வசப்பட்டு பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்துட்டான். ஜம்முன்னு காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் வரதன் அழகாக திருக்கட்சி நம்பிகள் இடத்துல அப்படி பேசின்னு இருக்கான். எப்படி நம்ம சாதாரணமாக பக்கத்தில் யார் கூட இருந்தால் பேசின்னு இருப்போம் இல்லையா? இப்போல்லாம் மனுஷன் யாரும் யார் கூடயும் பேசுறது இல்லை, மொபைலோடு தான் பேசின்னு இருக்கா. நிறைய பேர் கம்ப்யூட்டரோட பேசின்னு இருக்கா, டிவியோடு பேசின்னு இருக்கா. மனுஷாலோட அல்லவா பேசணும், மகாத்மாக்களோட அல்லவா பேசணும். இப்போ பெண் பிள்ளை ராமானுஜ இடத்துல பேசுகிறா இல்லையா, அந்த மாதிரி பேசணும் இல்லையா? பரமாத்மாவோட அல்லவா பேசணும். வரதன் பார்க்குறானா, வரதன் நிறைய பேரிடத்துல பேச ஆசைப்படுறான், ஆனால் சில பேர் மட்டும்தான் அவன் பேசுறத கேட்டு ஆனந்தப்படுறான். பகவான் எல்லார்கிட்டையும் பேசணும். எத்தனை நாள் கிருஷ்ணானி என்கிட்ட பேசுடா, வரதா என்கிட்ட பேசுப்பா, ரங்கா என்கிட்ட பேசுப்பா, ஹே பத்மநாபா பேசுடா, ஹே பாண்டுரங்கா விட்டலா சொல்லுடா, ஏ ஸ்ரீநாஜி என்ன வேணும் சொல்லு அப்படின்னு அவனிடத்துல பேசணும். கலியுகத்தில் எத்தனை மகாத்மாக்கள் பேசியிருக்கா, ஸ்ரீநாத்ஜி வல்லபாச்சாரிய இடத்துல அவ்வளவு பேசியிருக்கான், புரி ஜெகந்நாதன் சைத்தன்ய மகாபிரபு இடத்துல அவ்வளவு பேசியிருக்கான், ரங்கன் ஆண்டாளிடத்தில் எவ்வளவு பேச்சு பேசுறான், தொண்டரடி புடி ஆழ்வாரிடத்தில் எவ்வளவு பேச்சு பேசுறான், திருமங்கை ஆழ்வாருக்காக என்னெல்லாம் பேச்சு பேசுறான் ஸ்ரீரங்கநாதன், மலையப்ப சுவாமி, திருப்பதி பெருமாள், தொண்டைமான் சக்கரவர்த்தி கிட்ட எத்தனை பேச்சு பேசுறா, பேசுவான். மீராவிடத்தில் கிரிதார் எவ்வளவு பேசினான், பேசணும்னு கேட்கணும், கிருஷ்ணா என்கிட்ட பேசப்பா. அவன் பேசுறத கேட்க வேண்டாமா? எப்ப பார்த்தா நம்ம சொல்லணும், நான் பேசுறது நீ கேளு அப்படின்னு கொஞ்சம் எல்லாத்தையும் நிறுத்திட்டோ, கிருஷ்ணா எனக்கு உன் குரல் கேட்கணும், நீ என்கிட்ட பேசு, நீ சொல்றபடி நான் வாழறேன் அப்படின்னு முதல்ல அவன் காலில் விழணும். விழுந்துட்டால அவன் சொல்லுவான், எழுந்துக்கோ, படுத்துக்கோ, சாப்பிடு, பயப்படாது, கவலைப்படாது, சரி நடந்து நடந்து போச்சு, மனசதேரியப்படாது, எல்லாம் மாறும், இதுவும் கடந்து போகும், ரொம்ப அழகா மதுரமா சுவாமி பேசுவான். அவனுக்கு ரொம்ப ஆசை, நான் ஸ்டாப்பா பேசுவார் சுவாமி. கேட்கறதுக்கு ஆசை வேணும், நிஜமா கேட்கணும். கேட்க முடியுமானா? முடியும். ஆசை இருந்து பிரார்த்தனை பண்ணி நாமஜபம் பண்ணலாம், சத்தியமா பகவானுடைய குரலை கேட்க முடியும். இல்ல சந்தேகமே வேண்டாம். உங்க ஜாத்தியை பத்தியோ, குலத்தை பத்தியோ, வயசை பத்தியோ, பக்குவத்தை பத்தியோ, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கிருஷ்ணா என்கிட்ட பேசுறா, கிருஷ்ணா என்கிட்ட பேசுறா, கிருஷ்ணா என்கிட்ட பேசுறா. பேசுவான், குரல் கேட்கும். வரதன் பேசுறான், ஜாலியா பேசுவான். வரதன் பேச ரொம்ப ஜாலி ஜாலியா இருக்கும். லைஃபே ஜாலி தானே. இந்த காலத்துல ஜாலின்னு அர்த்தம் தப்பா மாறி போயிடுது. சந்தோஷமா இருக்கணும், குதூகலமா இருக்கணும். அந்த குழந்தைகள்லாம் அவ்வளவு ஜாலியா இருக்கு. அந்த மாதிரி இருக்க வேண்டாமா? எப்ப பார்த்தாலும் முகத்தை உருன்னு தூக்கி வச்சுட்டு டென்ஷனா இருந்துட்டு, தானும் டென்ஷன் ஆகி அடுத்த வாழையும் டென்ஷன் ஆக்கிண்டு. லைஃப்ல எல்லாருக்கும் எல்லாம் தான் நடக்கிறது. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளினோம்னா ஜாலியா இருக்கலாம். எல்லாத்தையும் தூக்கி மனசுல பத்திரமா வச்சுண்டு எவ்வளவோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா யாருக்கு பிரயோஜனம்? சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஜாலியா சிரிக்கணும். இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்றா இல்லையா? நம்ம சிரிச்சுட்டோம் எல்லாம் ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னா உடனே தேவர்கள்லாம் ததாஸ்து அப்படின்வாளாம். ததாஸ்துன்னா அப்படியே நடக்கட்டும் அப்படின்றா. என்ன மாதிரி யார் கஷ்டப்படுறா? ததாஸ்து அப்படியே நடக்கட்டும். எனக்கு கஷ்டம் யாருக்கும் புரியறதில்ல, ததாஸ்து அப்படியே நடக்கட்டும். என் நிலமா மாறு மாறி தெரில எனக்கு, ததாஸ்து அப்படியே நடக்கட்டும். தேவையா அது? அதை விட நான் நன்னா இருக்கேன், நான் கவலை இல்லாமல் இருக்கேன், நான் ஜோராக இருக்கேன், எல்லாம் நல்லா தான் நடக்கிறது, எல்லாம் சரியாயிடும். ததாஸ்து 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 அப்படியே நடக்கட்டும். மனசு 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 இந்திரியானாம் மனசாஸ்மின்றான் பகவான் கண்ணன் கீதையில். இந்திரியங்களுள் நான் மனசாக இருக்கிறேன். அப்ப மனசுக்கு எவ்வளவு பலம் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இத்தனை எதுக்கு சொல்றேன்னா, திருக்கச்சி நம்பிகள் பேசினார், கேட்டார், உங்களாலையும் பேச முடியும், உங்களாலையும் கேட்க முடியும். அப்ப சுவாமி ராமானுஜர் இளையாழ்வார்னு அப்ப ராமானுஜருக்கு பெயர். ராமானுஜர் காஞ்சிபுரத்துல இருக்கார். அவர் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கும் பொழுதே இவரை பழக்கம் உண்டு. இந்த பூ இருந்த வள்ளியிலேருந்து அப்படி காஞ்சிபுரம் போகிறதுக்கு ஸ்ரீபெரும்புதூர் வழியாக தான் போவார். இப்போ போக வரும்பொழுதெல்லாம் அழகாக பழக்கம் உண்டு. அதனால் எப்பொழுதுமே இளையாழ்வாராகிய ராமானுஜருக்கு திருக்கச்சி நம்பிகள் இடத்துல ரொம்ப பிரீத்தி உண்டு. ஒரு சிதியில் சுவாமி ராமானுஜரே காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். அவ்வளவு சிரேஷ்டம், அழகாக வந்துட்டார். திருக்கச்சி நம்பிகளுக்கு பரம சந்தோஷம், ஜோர் அப்படின்னு சந்தோஷப்பட்டார். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் திருக்கச்சி நம்பிகளுக்கு ஒரு ஏழரை நாட்டு சனி பிடிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்துடுத்து. சனீஸ்வரன் வந்து வரதராஜனிடத்தில் பர்மிஷன் கேட்குறார், உம்முடைய சிஷ்யன் உம்முடைய பக்தன், அவருக்கு ஜாதகப்படி ஏழரை வருஷம் நான் அவரை பிடிச்சு படாத பாடுபடுத்தணும், உம்முடைய பக்தன்றதுனாலே அடியே என் தேவரிடத்தில் கேட்க வந்தேன், உத்தரவு தரணும்னுட்டா. பெருமாள் அவசரப்படாத, நான் அவங்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னுட்டார். கடைசியில் திருக்கச்சி நம்பிகளிடத்தில் பெருமாள் பேசுகிறார், நம்பி சொல்லு பிரபோ, வரதா என்ன வேணும் சொல்லு, ஒரு ஏழரை வருஷம் நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கணுமே. சிரிச்சார் திருக்கச்சி நம்பிகள், நான் இருக்கிறதுனால உனக்கு என்ன கஷ்டம், நான் இல்லைன்னா உனக்கும் கஷ்டம், உன்னை பார்க்காம என்னாலேயும் முடியாது. உடனே பகவான் சிரித்தான், சரி ஏழரை வருஷம் வேணாண்டா, ஒரு ஏழரை மாதம் என்னை பிரிஞ்சு இருக்க முடியுமா? சிரித்தார், என்னாச்சு உனக்கு, என்னதுக்கு ஏழரை வருஷம் நீ நானும் பிரியணும், உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீயும் சந்தோஷமாக இருக்கா, நானும் சந்தோஷமாக இருக்கு, சும்மா வரதா வரதான்னு பேசினார். சரிடா ஒரு ஏழரை வாரம் வரதா, என்னாச்சு உனக்கு, இன்றைக்கி என்னதுக்கு நீ நானும் பிரியறதை பற்றியே நீ பேசின்னு இருக்காய். உடனே வரதன் சிரித்தார், சரிடா ஒரு ஏழரை நாள் சிரிச்சுண்டே ஏழரை வருஷம் சனியை குறைச்சுட்டு இருக்கார் சுவாமி. நம்ம போய் உட்காந்து சனி பிரீத்திலாம் பண்ணவே வேண்டாம், வரதனை பிரீத்தி பண்ணால் போதும். வரதன் பிரீத்தி ஆயிட்டானா சனி பிரீத்தி, ராகு பிரீத்தி, கேத்து பிரீத்தி, நவகிரக பிரீத்தி, எக்ஸட்ரா பிரீத்தி, ஒரு பிரீத்தியும் வேண்டாம். வரதன் பிரீத்தி அடையணும். அதை தவிர வேறு என்ன வேணும்? வரதனை தவிர வேறு யார் நம்ம இடத்துல பிரீத்தி அடைஞ்சுட முடியும்? வரதனை தவிர வேறு யார் ரொம்ப சுலபமாக பிரீத்தி அடைஞ்சுடுவா சொல்லுங்கோ? யாரும் கிடையாது. பகவான் சொன்னால் ஏழரை வருஷம், ஏழரை மாதம், ஏழரை வாரம், ஏழரை நாள். கடைசியில் பகவான் சொன்ன ஒரு ஏழரை நாழிகை. சிரித்தார் திருக்கச்சி நம்பிகள், சரி இப்போ என்ன பதினால ஏழரை நாழிகை தானே, சரி உனக்கு அது திருப்தினா நான் பிரியறேன், ஆனால் ஏழரை நாழிகை கழிச்சு நான் உங்ககிட்ட வந்துடுவேன், இல்லையோ உசுரை விட்டுடுவேன், கவலைப்படாதேப்பா. கரெக்டாக 7.5 நாழிகை நீ என்னை பிரிஞ்சா போதுன்ட்டா. அதுக்குள்ள பார்த்தா மர்தனுடைய நகை ஒன்று காணும்னு சொல்லி கோவில் இருக்கவாள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா, திருக்கட்சி நம்பிகள் தான் திருடி இருப்பான் எல்லாரும் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டா. 7.5 நாழிகை ஆகிறதுக்கு முன்னாடி பெருமாள் ராஜாவுக்கு சொப்னத்தில் காட்சி கொடுத்து என் மாலைக்கு நடுவில் தான் ஆச்சரியமாக அந்த ரத்னமாலை ஒழிஞ்சின்ட்டுருக்கு, ஒழுங்காக பார்க்க சொல்ல அர்ச்சகர்களைன்னு சொல்ல பார்த்தா. ராஜா கேட்டான், பிரபோதை முன்னாடியே சொல்லப்படாதான். பகவான் சொன்னா, இல்லை அவனுக்கு 7.5 வருஷம் என்னை பிரியறதுக்கான சனி இது இருந்தது, ஆனால் அதை நான் பேசியே 7.5 நாழிகையை குறைச்சுட்டேன் அப்படின்னு விட்டார். ராஜா வந்தான், இவர் திருவடிகளில் விழுந்தான், மன்னிப்பு கேட்டான், விஷயத்தெல்லாம் சொன்னார். ஓடி போய் விழுந்தார் திருக்கச்சி நம்பிகள் வரதன் காலில். வரதா, இதுக்கு தான் எவ்வளவு பேசினியா? 7.5 நாழிகை 7.5 வருஷத்தை 7.5 நாழிகையாக குறைக்கிறதுக்கு எவ்வளவு பேசினியான்னார் வரதன். ஆமாம், உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதப்பா, டெய்லி உன்னை பார்த்து உங்ககிட்ட பேசினா எனக்கு சமாதானம். வரதன் சொல்கிறான், எவன் நாமத்தை சொல்லி எவன் திருவடிகளில் விழுந்தால் சகலவிதமான துயரங்களும் அருந்து போகுமோ, உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் மருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்னு நம்மாழ்வார் முதல் பாசுரம் எந்த வரதனுக்கு பாடினாரோ, எந்த வரதனுடைய திருவடி துயரங்கள் எல்லாம் அழிச்சு போடுமோ அந்த துயரம் நீக்கும்படியான ராஜாதிராஜன் தேவராஜன் வரதராஜன் சொல்றான், உன்னை பிரிஞ்சு நான் அப்படி இருப்பேன், என்னால் அப்படி இருக்க முடியும்ன்றான். கதறினார் திருக்கட்சி நம்பிகள், இத்தனை பிரீத்தியா வரதராஜன் இருக்கி ஆலிங்கனம் பண்ணின்றார். அது உன்னுடைய 7.5 சனியை குறைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நாள் நான் பேசினேன், 7.5 வருஷம் சனியை குறைக்கிறதுக்கு தான் பேசினேன். அவன் உரைக்க பெற்றேனும் நமக்கெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது. சமயத்தில் இந்த தேவ ரகசியம் என்ன நமக்கு புரிய மாட்டேங்கிறதோன்னு, அந்த தேவ ரகசியத்தை பகவான் உரைக்க திருக்கட்சி நம்பிகளே கேட்டுண்டார். அவ்வளவு ஆச்சரியம். இது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களில் வரதராஜன் திருக்கட்சி நம்பிகளிடத்தில் பேசுகிறார். இதில் ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் உண்டு. ஒரு சந்தர்ப்பத்தில் காஞ்சி வரதராஜனே சுவாமி ராமானுஜரை அழகா விந்திய மலைகள்லேருந்து வேடுவன் வேஷத்தில் வந்து காப்பாத்திண்டு வரார். வரதராஜன் தான் காப்பாத்திண்டு வந்தார் அப்படின்னு ராமானுஜருக்கு தெரியலை. ஆனால் வரதராஜனே திருக்கட்சி நம்பிடத்தை சொல்கிறார், நான் தான் வேடுவனாகவும் பெருந்தேவி தாயார் வேடுவச்சியாகவும் நம் ராமானுஜனை காப்பாற்றி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறார். அவன் உரைக்க பெற்றேனோ, இது இல்லாமல் பெருந்தேவி தாயார் உத்தரவுப்பா, அழகாணி கைங்கரியம் பண்ணு, தீர்த்த கைங்கரியம் பண்ணுன்னு ராமானுஜருக்கு சொன்னார் திருக்கட்சி நம்பிகள். ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜருக்கு மனசில் சில நினைவுகள்லாம் இருந்தது, ஆனால் அது சரியா தப்பா அப்படின்னு ஒரு சந்தேகம். உடனேயே அழகா சுவாமி ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகள் இடத்துல போனார். சுவாமி, அடியன் மனசில் சில நினைவுகள்லாம் இருக்குது, அது சரிதானா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலை, தேவரீர் கொஞ்சம் பெருமாள் இடத்துல கேட்டு சொல்லணும் அப்படின்னுட்டார். ஆச்சரியமாக, அது என்னென்னா என்ன விஷயம்னு சொல்லலை, விஷயம் எதுன்னு சொல்லப்படாதா, என் மனசில் சில நினைவுகள், அது சரியான பெருமாளிடத்தில் தேவரீர் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன்னுட்டார். உடனே திருக்கட்சி நம்பிகளும் கட்டாயம் கேட்குறேனே அப்படின்னுட்டார். அடுத்த நாள் திருக்கட்சி நம்பிகள் எப்பொழுதும் போல பெருமாளுக்கு ஆளவட்ட கைங்கரியம் விசிறி வீசுகிறார். உடனே வரதராஜன் கேட்டார், என்ன நம்பி என்ன விஷயம் உலகத்தில் இப்படி எல்லாம் சொல்கிறார். உடனே நம்பி கேட்குறா, நீ சொல்லு வரதா, யார் யாருக்கு என்னென்னலாம் கிருபை பண்ணாய், நேற்று நாயிட்டு யாருக்கு என்ன கிருபை பண்ணாய், யார் வீட்டில் என்ன லீலை பண்ணா எல்லாம் சொல்லு. உடனே வரதராஜன், அவாத்தில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா அவளுக்கு அந்த சத்சந்தான பிராப்தியை கொடுத்தேன், அவன் ரொம்ப நாளாக நல்ல வேலை கேட்டுட்டு இருந்தான் அதை கொடுத்தேன், இவாத்தில் சொத்து தகராறு சரியாக போகணும்னு கேட்டால் அதை சரி பண்ணி கொடுத்தேன், ஒருத்தனை திட்டிகிட்டே இருந்தான் மோட்சமே தரமாட்டேங்கிறேன் அவனுக்கு நேற்று ராத்திரி மோட்சம் கொடுத்தேன், இப்படி எல்லாம் ஊர்கதையெல்லாம் பேசுகிறாராம் வரதன். இதெல்லாம் பாக்கியம், வம்பு பேசுகிறான், சுவாமியோட வம்பு பேசுங்க, பாகவதார் இடத்துல வம்பு பேசுங்க, அதானே பரமசுக்கம். அப்போ உடனே வரதன் எல்லாத்தையும் சொல்லிட்டு, சரி நம்பி நீயே தானே கேட்கணுமோ அப்படின்னார். ஆமாம் சுவாமி, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னார். இல்லை, இளையாழ்வார் ராமானுஜர் மனசில் ஏதோ சில நினைவுகள் இருக்கா, அது சரிதானான்னு உம்மிடத்தில் கேட்க சொன்னார் அப்படின்னார். உடனே வரதன் சிரிச்சார். நானே தான் அவனுக்கு சொன்னேன், ஆனாலும் பாரு நீ சொன்னாதான் நம்புவான் இந்த உலகம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு வார்த்தைகள் வரதராஜன் சொன்னார். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆறு வார்த்தைகள். வரதன் சொல்றார், நானே பரதத்துவம். முதல் வாக்கியம் சொல்றார், நானே பரதத்துவம், நான் தான் எல்லாருக்கும் மேம்பட்டவன், நான் தான் ஆதி மூலம், எனக்கு மேல யாரும் கிடையாது, நானே பரதத்துவம். இதெல்லாம் சுவாமி ராமானுஜன் மனசுல வந்த நினைவுகளாம். உள்ளேந்து வரதன் தான் சொல்லியிருக்கான், ஆனாலும் ஒரு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் ராமானுஜன். வரதன் சொல்றான் திருக்கட்சி நம்பிக்கையிடத்துல, ஆச்சரியமா, நானே பரபிரம்மம், நானே பரமாத்மா, நானே பரதெய்வம், நானே ஆதி மூலம், அகமேவ பரதத்துவம், நான் தான் பரதத்துவம், என்ன காட்டிலும் மேலானவர் யாரும் இல்லை. இது முதல்ல. ரெண்டாவது சொன்னார், பேதமே தர்சனம், ஜீவன் வேற பரமாத்மா வேற. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம். இந்த ஜீவன் பிரம்மத்தினுடைய சொத்து, இந்த ஜீவன் பிரம்மத்துக்கு அடிமைப்பட்ட வஸ்து, இந்த ஜீவன் பிரம்மத்துக்கு கைங்கரியம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கணும், இந்த ஜீவன் பிரம்மமிட்ட வழக்கா இருக்கணும். அதனால ஜீவன் வேற பிரம்மம் வேற, இது நம்முடைய சித்தாந்தம். முதல் வாக்கியம் நானே பரதத்துவம், ரெண்டாவது ஜீவன் வேற பிரம்மம் வேற, மூணாவது சரணாகதியே உபாயம், சரணாகதி நின் சரணல்லால் சரணில்லை, பிரபோ நீதான் கதி, எனக்கு வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சரணாகதி. விபீஷன் வரானோன்னு அந்த மாதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா நீ பார்த்துக்கோ, ரெண்டு கையும் தூக்கி விட்டுறணும் அவ்வளோதான், எல்லாம் ஓம் பாடு. சரி, நம்ம வாழ்க்கையை நம்ம பொறுப்பில் வச்சுருக்க வரைக்கும் டென்ஷன், அவன் பொறுப்பில் கொடுத்தாச்சுன்னா டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டேன், 99% ஜனங்களுக்கு இந்த டென்ஷன் என்னமோ பிடிச்சிருக்கு. அது நன்னா கண்கூடாக பார்த்துட்டுருக்கேன், ஹாயாக இருந்தால் டென்ஷன் ஆகிடுற வாழ்க்கலாம், பொறுப்பே இல்லாமல் இருக்கணும், டென்ஷனே ஆக மாட்டேங்கிறேனே, பயமாக இருக்கே அப்படின்றான். பகவான் இருக்கான்னு டென்ஷன் இல்லாமல் இருக்க வேண்டாமா, என்னதுக்கு தான் இந்த டென்ஷன் மேலே ஒரு காதலோ எனக்கு ஒன்றும் புரியறது இல்லை. ஜாலியாக இருக்கும், அந்த குழந்தைக்கு எவ்வளோ டென்ஷன் இல்லாமல் இருக்கு, ஹோம்ஒர்க்கை பற்றி கவலைப்படுறதா, பென்சிலை பற்றி கவலைப்படுறதா, டைமை பற்றி கவலைப்படுறதா, தூங்குறத பற்றி கவலைப்படுறதா, சாப்பிட்றத பற்றி கவலைப்படுறதா, தொலைக்கிறத பற்றி கவலைப்படுறதா, இழக்கிறத பற்றி கவலைப்படுறதா, அடிக்கிறத பற்றி தான் கவலைப்படுறதா, அவமானத்தை பற்றி தான் கவலைப்படுறதா, ஒரு கவலையும் இல்லை, டென்ஷன் ஃப்ரீ. பகவான் அழகாக சொல்கிறான், சரணாகதியே உபாயம், சரணாகதி என்னால் முடியலை நீ காப்பாற்று, நான் உன்னுடைய சொத்து, என்னை காப்பாற்ற வேண்டிய தர்மம் உன்னுடையதுன்னு அவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. இதுதான் பகவான் சொன்னான், சரணாகதியே உபாயம். முதல் வாக்கியம் நானே பரதத்துவம், ரெண்டாவது ஜீவன் வேற பிரம்மம் வேற, மூணாவது சரணாகதியே உபாயம், நாலாவது ஆச்சரியமா இந்த சரீர முடிவில் மோக்ஷம், இந்த சரீரத்தோட முடிவில் நிச்சயமா மோக்ஷம் உண்டு. இந்த மூணு விஷயத்தை நன்னா புரிஞ்சுக்கிறான். யார் வரதன் பிரம்மம்னு ஒத்துக்கிறானோ, யார் ஜீவன் வேற பிரம்மம் வேறான்னு ஒத்துக்கிறானோ, எவன் என்னையே சரணாகதி பண்ணுறானோ, அவனுக்கு இந்த சரீரத்தோட முடிவில் மோக்ஷம். நாலாவது சொல்கிறார், நாலாவது சொல்லிட்டாரா, அடுத்து அஞ்சாவது சொல்கிறார், அந்திம கால ஸ்மிருதி வேண்டா, ஏன்னா மரண காலத்தில் எதை நினைக்கிறோமோ அதையே அடைகிறோம் அப்படின்னு பகவத்கீதா வாக்கியம் பல இடங்கள்லாம் பாகவதம் புராணங்களில் காண கிடைக்கிற, யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலைவரம் தம் தமேவயேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதக. பகவான் கீதையில் சொல்கிறான், இறக்கும் பொழுது எதை நினைத்து கொண்டு இறக்கின்றார்களோ அவர்கள் அதையே அடைகிறார்கள். ஜடபரதர் பரதனார் ராஜாவா இருக்கார், ராஜ ரிஷி ஆயிடுறார், ஆனால் உசுர விடும்பொழுது மானம் நினைச்சுண்டு உசுர விடுறார், மானா பிறந்துடுறார். அதுக்கப்புறம் பகவத் கிருப்பையினால் அடுத்த ஜென்மா பிராமணனா பிறக்கிறார், பகவத் தியானம் பண்றார். அப்ப இந்த சரீர முடிவுல நினைக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு ஒன்று பயமா தானே இருக்கு, என்னடாது சரீர முடிவுல எதை நினைப்போம் தெரியாது, முக்கால்வாசி எதை நினைப்போம், எது நம்ம மனசை ரொம்ப பாதிச்சதோ அதுதான் நினைப்போம். இப்போ கோவிலுக்கு போவோம், மனசில் இருக்க கஷ்டத்தை தான் நினைக்கிறோம், சுவாமியாக நினைக்கிறோம், இந்த கஷ்டம் சரியாக போனால் தேவையே. இப்போ கஷ்டம் தானே முன்னாடி பூதாகரமாக நிற்கிறது, அப்போ பயமாக இருக்குது. ஆனால் வரதன் ஒரு கேரண்டி கொடுக்காரு, ஒன்றும் கவலைப்படாதே, அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். இதை ஏற்கனவே வராகமூர்த்தி சொல்கிறார், ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக, ധാതു സാമ്യേസിതേ സ്മർത്താ വിശ്വരൂപം ച മാമജം തദഹത്തം മ്രിയമാണം തു കാഷ്ടപാഷാണ സന്നിഭം അഹം സ്മരാമി മദ്ഭക്തം നയാമി പരമാം ഗതിം. ഉടമ്പ് നന്നാ ഇരിക്കുമ്പോഴേ, ബുദ്ധി നന്നാ ഇരിക്കുമ്പോഴേ, നാഡി നരമ്പുകൾ சரியா வேலை செய்யும் பொழுதே உலகத்திற்கு காரணமாகிய என்னை, பிறப்பில்லாத என்னை யார் நினைக்கிறானோ அவன் கட்டையும் போலே கல்லும் போலே தனக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அந்த அந்திம காலத்தில் அந்த என் பக்தனை, என் பக்தையை நான் ஸ்மரிக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன். உத்தரவாதம் வராகமூர்த்தி சொன்ன உத்தரவாதம். இந்த உத்தரவாதத்தை ஜம்முன்னு பிடிச்சென்றார் பெரியாழ்வார். ஃபஸ்ட் கிளாஸ் எங்கும் சுத்தி ரங்கம் போ அப்படின்ற மாதிரி வரதன் விஷயம் பேசினாலும் ரங்கன் வரார். நேற்று ரங்கனை பத்தி சொல்லும்பொழுது வரதன் எட்டி பார்த்து விடுறார். அத்தனை ஆச்சரியம் அந்த ரங்கன். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றேன், ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடி அடைந்தேன், ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே ரங்கா. எனக்கு முடியாத சமயத்தில் நான் நினைப்பேனான் கேரண்டி இல்லை, நினைக்க மாட்டேன் அது கேரண்டி. அதனால அப்போதைக்கு இப்போதே அட்வான்ஸா சொல்லி வச்சுடுறேன், நீ ஞாபகம் வச்சுக்கோ, நான் மறந்து போயிடுவேன் அப்படின்னார் பெரியாள். அந்த கேரண்டியை இங்கே வரதன் கொடுக்குறார். உன் கடைசி காலத்தை நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். அதாவது இப்போ நீ நினச்சி வச்சுட்டியோன்னோ, பின்னாடி நீயே என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். என்ன வாக்கியம் பார்த்துக்கோங்க. இப்போ தோன்றதா வரதா வரதா வரதான்னு ஜபிச்சுடுங்க. உடனே சந்தேகம் வரும். நேத்தி ரங்காரங்காரங்காரங்கான்னார். முந்தானேத்தி ராம 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 அப்படின்றார். ஆனால் ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதேன்னு சொல்கிறார். விட்டலன் கதையை சொன்னால் விட்டலா விட்டலா விட்டலான்னு சொல்கிறார். யாரை பிடிக்கிறது யாரை விடுறதுன்னா, நான் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் ஒரே பிரம்மம். ஒரே பிரம்மமே ஒவ்வொரு பக்தாளுக்காக ஒவ்வொரு விதமாக ஆவிர்பவிச்சிருக்கு, அவரவர்கள் மனசை கவர்றது. ரங்கனா பார்த்தவாளுக்கு ரங்கனே பிரம்மம், பாண்டரங்கனா பார்க்குறவாளுக்கு விட்டலனே பிரம்மம், வரதனா பார்க்குறவாளுக்கு வரதனே பிரம்மம், உன்னிகிருஷ்ணன் குருவாயிருப்பனா பார்க்குறவாளுக்கு அவனே கதி, பத்மநாபனா தியானம் பண்ணுறவாளுக்கு பத்மநாபனே சாட்சா்காரம், ராமனா தியானம் பண்ணுறவாளுக்கு ராமனே பிரம்மஸ்வரூபம். ஒரே பிரம்மம். பக்தாளுடைய சௌகரியத்துக்காக, தன் சௌகரியத்துக்காக இல்லை, நன்னா புரிஞ்சுக்கணும், பக்தாளுடைய சௌகரியத்துக்காக ஒவ்வொரு விதமாக சுவாமி தன்னைத்தானே சம்பவாமி யுகே யுகேன்னு மாற்றிக்கிறார். அப்படி ரங்கன் கிட்ட சரணாகதி பண்ணார் பெரியாழ்வார். அந்த ரங்கனே காஞ்சிபுரத்தில் வரதனாக இருக்கான். காஞ்சி வரதனே திருமலையில் ஸ்ரீனிவாசனாக இருக்கான். திருமலை ஸ்ரீனிவாசனே 1,50,000 கோடி பத்மநாபனாக இருக்கான். பத்மநாபனே பன்றீபுரத்தில் தொட்டனுபவிக்கும்படியான விட்டலனாக இருக்கான். தொட்டனுபவிக்கும்படியான விட்டலனே பத்ரிகாசிரமத்தில் குள்ள குளிரில் ஆனந்தமாக பத்ரி நாராயணனாக தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனே துவாரக்கையில் துவாரகாதீசனாக இருக்கான். அவனே குருவாயூரில் குருவாயூரப்பனாக இருக்கான். அவனே முறுக்கு வீச வச்சுண்டு பார்த்தசாரதியாக இருக்கான். அவனே வராகமூர்த்தியாக ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கான். அவனே ஸ்தலசயன பெருமாளாக மகாபலிபுரத்தில் இருக்கான். அவனே தான், அவனே தான் சோழிங்கரில் நரசிம்மனாகவும் இருக்கான். அவனே தான் ஏகமேவ அத்வித்தீயம்னு முடி, ஏகமேவ அத்வித்தீயம், இரண்டல்லாத ஒருத்தன் அவன் ஒருத்தன் தான். அத்தனழகா வரதன் சொல்கிறான், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், என்னை இப்போ நினச்சி வச்சுடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டான். சரியா? இப்போ காஞ்சிபுரம் போனேன்னா வரதன் தான், ரங்கன் தான் வரதனாக நிற்கிறான்னு பார்த்துக்கோ. நீங்கள் ரங்க பக்தன் அப்படின்னா காஞ்சி வரதராசனை பற்றி கேட்கும்போது என்னுடைய ரங்கன் வரதனாக நிற்கிறான். அதே காஞ்சி வரதராசனுடைய பக்தன் பன்றீபுரம் போயாச்சுனா என் வரதனே விட்டலனாக இருக்கான், விட்டல் பக்தலாக இருக்கள். துவாரக்க போயாச்சா என் விட்டலனே இங்கே துவாரகாநாதனாக இருக்கான். ஒருவேளை நீங்கள் குருவாயூரப்பன் பக்தலா, குருவாயூரப்பனே பத்ரியில் நாராயணனாக தபஸ் பண்ணுறான். அப்படி பார்த்தா குழப்பமே கிடையாது. சமயத்தில் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஒன்று வைப்பாள். வருஷா வருஷம் வேஷத்தை மாத்தின்றே போகும். அது எத்தனை வேஷம் மாத்தின்றாலும் அம்மாவுக்கு அது புள்ள தான். மற்றவாளுக்கு வேணால் அது குறத்தி, டாக்டர், லாயர். அம்மா சொல்லுவாங்க, டாக்டர் வேஷம் போட்டுருக்கு அது என் புள்ள, அந்த குறத்தி வேஷம் போட்டிருக்கு அது என் பொண்ணு. மற்றவாளுக்கு வேஷம் தெரியறது, உண்மையான அம்மாவுக்கு அதனுடைய ஸ்வரூபம் தெரியறது. நன்னா பக்தி பண்ணுறவாளுக்கு இதில் குழப்பமே கிடையாது. சரியா? அப்போ வரதனாகிய விட்டலனாகிய ரங்கனாகிய பத்ரி நாராயணனாகிய துவாரகாதீசனாகிய திருப்பதி பெருமாளாகிய ரங்கனே சொல்றான். இத்தனையும் அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், கடைசி காலத்துல என்ன நினைக்கணும்னு கட்டாயம் இல்லை, அந்த பக்தர்களை நான் நினைக்கிறேன். இது அஞ்சாவது சொல்றான். முதல் வாக்கியம் சொல்றான் நானே பரதத்துவம், என்னை பிடிச்சுக்க போதும். ரெண்டாவது சொல்றான் அடே நீ வேற நான் வேறடா, ஆனா உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. சரியா, ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் பக்ஷியா உட்காந்துட்டு சரீரத்துல உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றான். அதனால பகவான் சொல்றான் முதல் வாக்கியம் நானே பரபிரம்மம், ரெண்டாவது ஜீவன் வேற பிரம்மம் வேற, இதுவே தத்துவம். மூணாவது சரணாகதியே உபாயம், உபாயம்னா வழி. இந்த கலியுகத்தில் அது இதுன்னு ரொம்ப அலையாத கடந்து யஜ்யம் பண்ணுறேன் தபஸ் பண்ணுறேன் அதெல்லாம் விட்டுடு, என் காலில் விழுந்து சரணாகதி பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். சரணாகதியே உபாயம். இந்த மூணு நீ பண்ணிட்டேன்னா நாலாவது இந்த சரீரத்தோட முடிவில் மோட்சம் தர வேண்டியது என் பாடு. இந்த சரீரத்தோட முடிவில் நீ என்ன மறந்தாலும் கவலைப்பட வேண்டாம், நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது, நான் உன்னை ஞாபகம் வச்சுக்கிறேன். அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். ஆறாவது வாக்கியம் ஆச்சரியமா பெரிய நம்பிகளை ஆசிரியக்கணும், பூர்ணாச்சாரியார்னு பேர் அவருக்கு. பெரிய நம்பிகளை ஆசிரியக்கணும்ன்றது ராமானுஜருக்காக சொன்ன வாக்கியம். நம்ம இப்படி எடுத்துக்கணும், ஒரு குருவை ஆசிரியக்கணும் அப்படின்னு அர்த்தம், ஒரு ஆச்சாரியனை அடையணும் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஆறு வாக்கியங்களை காஞ்சி வரதன் சொல்ல ஆச்சரியமா திருக்கட்சி நம்பிகள் கேட்டார். அவன் உரைக்க பெற்றேனோ, பெருமாளே சொல்றார் அந்த ஆறு வாக்கியம் கேட்டுட்டு கண்கள்ல ஆனந்த கண்ணீர் திருக்கட்சி நம்பிகளுக்கு. நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னார். நம்பி சிரிச்சார், உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீ அந்த ஸ்தீதியில தான்டா இருக்காய். ராமானுஜன் கேட்டான் சொல்றேன், அதுவும் எங்க ஓ வழியா தானே கேட்கறான், கடைசியில உன்கிட்ட தானே சொல்றேன், நீ தானே அவன்கிட்ட சொல்ல போறாய். இப்ப சஞ்சயன் கிட்ட திருதராஷன் பகவத்கீதையை கேட்கறான், கிருஷ்ணன் கிட்ட கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்றான், அதை கேட்டுதானே சஞ்சயன் சொல்றான். அந்த மாதிரி நான் உன்கிட்ட தான்டா சொல்றேன். திரும்பி அந்த ஆறு வாக்கியம் சொல்லுவோமா, அவன் உரைக்க பெற்றேனோன வாக்கியத்துல முதல் வாக்கியம் நானே பரபிரம்மம், ஜீவன் வேற பிரம்மம் வேற, உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன், வேதமே தர்சனம் அதான். மூணாவது சரணாகதியே உபாயம், நாலாவது ஷரீர முடிவில் மோக்ஷம், அஞ்சாவது அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், ஆறாவது பெரிய நம்பிகளை ஆசிரயிக்கணும். இந்த ஆறு வாக்கியங்களை சொல்லி இதை சொல்லி ராமானுஜன் இடத்துலேன்னுட்டார். அடுத்த நாள் ராமானுஜன் இடத்துல திருக்கட்சி நம்பிகள் சொன்னார், இதுதானோ உம் நினைவுன்னார். அதே தான் நான் நினச்சேன். உடனே திருக்கட்சி நம்பிகள் நினச்சாராம், வாஸ்தவன் தான், பக்தன் நினவும் பகவான் நினவும் ஒத்து போகிறதே, நமக்கு ஒத்தே போகிறதில்ல. பெருமாள் நினவும் நம்ம நினவும் ஒத்து போகாதான் நமக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணம். ஒத்து போயிடுதேன்னு சந்தோஷப்பட்டாராம். அவனுரைக்க பெற்றேனோ திருக்கட்சியாரை போலே. இன்னொரு விஷயம் உண்டு, ராமானுஜருடைய வேதாந்த குரு யாதவ பிரகாசன் அப்படின்னு ஒருத்தர். அந்த யாதவ பிரகாசன் ராமானுஜர் படாத பாடு எடுத்திருக்கார். ஒரு ஸ்திதியில யாதவ பிரகாசனை அவருடைய அம்மா சொன்னார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ராமானுஜனுக்கு சிஷ்யனா போயிடுன்னுட்டார். உடனே அவர் சொல்றார், அம்மா ராமானுஜருக்கு சிஷ்யனா போகணும்னா நான் குடுமி வச்சுக்கணும், நான் பூணல்லாம் இல்லாத ஒரு சன்னியாசி, ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு பூணல் உண்டு, ஒவ்வொரு சம்பிரதாயத்துல பூணல் கிடையாது, நான் பூணல்லாம் இல்லாத சன்னியாசிமா, திரும்பி குடுமி வச்சுக்கணும், திரும்பி பூணல் போட்டுக்கணும்னா பூ பிரதட்சணமெல்லாம் பண்ணணும், எனக்கு வயசாகிடுது என்னால் முடியாது அப்படின்னுட்டார். அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்தில் வரதராஜன் வந்து யாதவ பிரகாசனுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்தார், சொல்லி கொடுத்து இதை பண்ணுப்பா பூ பிரதட்சணம் பண்ணதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டார். சரியா, ஆனாலும் யாதவ பிரகாசன் நேர திருக்கட்சி நம்பிக்கை இடத்துல வந்தார். எனக்கு ஒரு சந்தேகம், நான் ராமானுஜர் சிஷ்யனாகணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் குடுமையை வச்சுக்கணும் பூணல் போட்டுக்கணும்னா சாஸ்திர பிரகாரம் பரிகாரம் பூ பிரதட்சணம், என்னாலாம் உலகம் முழுக்க சுத்த முடியாது, அது நடந்தே வேறு சுத்தணும், ஏதான வழி இருந்தால் வரதன்கிட்ட கேட்டு சொல்லுங்கோ அப்படின்னுட்டார். இவர் தான் மீடியேட்டர் வரதனுக்கும் மற்றவாளுக்கும். உடனே இவர் அழகாக வரதன்கிட்ட போய் கேட்குற, வரதன் சொன்னார், நானே போய் சொன்னேன்டா, யாரா என் வார்த்தையை கேட்குற, லோகத்தில் எத்தனை பேர் என் வார்த்தையை கேட்குற, கீதையை சொன்ன எவன் கேட்டான், அதே என் பக்தாசனும் அப்படியே கேட்குறா, சகசிரநாமம் அர்த்தம் புரியறதோ இல்லையோ, சகசிரநாமம் சொன்னால் நல்லது, சகசிரநாமம் பாராயணம் பண்ணலாமா, ஒரு குரூப் ஆரம்பிச்சிடும், பகவத்கீதா பாராயண குரூப் எங்கேயாவது இருக்க கேளுங்க, ஏதாவது நாலு பேர் ஒன்றா சேர்ந்தால் சகசிரநாம பாராயணம் பண்ணலாம் ஈஸின்னு வந்துடுவா. பகவத்கீதானா ஆரம்பிக்கும் போதே தூக்கம் வந்துடும். பகவான் வாக்கியத்தை விட பாகவதாருடைய வாக்கியத்துக்கு தானே விலை ஜாஸ்தி. வரதன் சொன்னார், நான் சொன்னேன், இருந்தாலும் உன் மூலமாக கேட்குறான், நம் ராமானுஜன் ஸ்வயம் ஆதிசேஷனுடைய அவதாரம், அவன் தலையில தான் அந்த பூமியே தாங்கிட்டு இருக்கான். அதனால நம் ராமானுஜன் ஒரு தடவை வளம் வந்தாலே பூ பிரதட்சிணம் பண்ணதுக்கு சமானம். அதனால அவனை வளம் வந்துடும் சொன்னேன், என்ன பண்றது, நான் சொல்லி கேட்கல நீ சொல்லியாவது கேட்கட்டோம்னர். ஆச்சரியம் பாருங்கோ, இன்னைக்கு ஆதிசேஷன் தலையில பூமி தாங்கிட்டு இருக்க சத்சங்கத்தை தான் காத்தால நான் சொன்னேன். அதே விஷயம் இப்ப வர்றது பாருங்க. அப்ப எல்லாம் பகவத் சங்கல்பம், இதுக்கு பேர் தான். உடனே வரதன் சொல்ல திருக்கச்சி நமக்கு அசந்து போய் கைகூப்பின்னு கேட்டார். அவன் உரைக்க பெற்றேனோ, ராமானுஜர் யார் அப்படின்ற ரகசியத்தை வரதராஜனே திருக்கச்சி நம்பிகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கார். அவன் என்னுடைய ஆதிசேஷன். அவன் உன்னை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கான் இல்லையா, எதுக்கு தெரியுமா, அவனுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்றதுக்கு. அவன் அப்படி சாப்பிடப்படாது தெரிஞ்சுதா, அவன் என் ராமானுஜன்னு சொன்ன வரதன். இப்படி பல ராமானுஜ ரகசியங்களில் சொன்னவர் வரதராஜன். அதனால தான் பெண்பிள்ளை சொல்றாள், அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கட்சியாரை போலே, திருக்கட்சி நம்பிகளை போலே. இது ஸ்ட்ரெயிட்டாவே ராமானுஜ விஷயம். ராமானுஜ விஷயத்தை ராமானுஜரிடத்திலேயே பேசுறார். அது ராமானுஜருடைய 18 வயசு நடந்த விஷயங்கள், 18-30 வயசுக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாமே அது ராமானுஜரிடத்திலேயே சொல்றார். ஆச்சரியமா அசந்து போய் மேனி சிலிர்த்து ராமானுஜர் கேட்கிறேன். ராமானுஜருக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தர், அதி விசேஷமான நம்முடைய திருக்கட்சி நம்பிகள். அந்த நம்பிகள் விஷயத்தை ராமானுஜரிடத்தை சொல்ல ராமானுஜர் கைகூப்பின்னு பேர்பட்ட மகாத்மா. அவர் எவ்வளவு தூரம் எனக்கு பகவத் விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்கார். அவர் சொல்லிதான் பெருந்தேவி தாயாருக்கு நான் தீர்த்த கைங்கரியம் பண்ணேன். அவர் சொல்லிதான் யாதவ பிரகாசன் நம்முடைய சிஷ்யரானார். அவர் சொல்லிதான் நான் பெரிய நம்பிகளை தேடிண்டு ஸ்ரீரங்கம் போனேன். அதனால வரதராஜன் தான் வேடுவனா வந்து நம்மளை காப்பாத்தினார். இத்தனையும் திருக்கட்சி நம்பிகள் சொல்லிதானே நமக்கு தெரியும் அப்படின்னு மேனி சிலிர்த்தாராம் யதிராஜனாகிய சுவாமி ராமானுஜர். இவ்வளவு நாள் சொல்ல அந்த லக்ஷ்மணன் ஆகிய இந்த ராமானுஜன், இப்ப இந்த ராமானுஜர் விஷயத்தை இந்த ராமானுஜரிடத்திலேயே இவள் பிரத்யக்ஷமா பேசுறா. ராமானுஜர் இவ்வளவு நேரம் கேட்டதை இப்ப இன்னும் நன்னா கைய கூப்பிண்டு கண்கள்ல ஆனந்த பாஷ்மம் வழிய தலைக்கு மேல கைய கூப்பிண்டு திருக்கட்சி நம்பிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்னு ஜபிச்சாராம். அவன் உரைக்க பெற்றேனோ, பெண்பிள்ளை சொல்றார், இந்த மாதிரி பெருமாள் பேசும்படியான அளவுக்கு அடியாள் ஒன்றும் பக்தி இல்லையே, அந்த அளவுக்கு அடியாளுக்கு ஸ்ரத்தை இல்லையே, நீங்க என்னடானா என்ன போய் ஊரை விட்டு போகாதேன்ற அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தான். இனிமேல் எங்கேயாவது முயலை பார்த்தாலே பெண் பிள்ளைன்னு குதிக்கும். எங்கேயாவது ஜூவுக்கு போய் முயல் பார்த்தாலோ, டிஸ்கவரி சேனல்ல முயலை பார்த்தாலோ, எங்கேயாவது முயல் படத்தை பார்த்தாலோ முயல்னு சப்தம், யாராவது முயல் 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 முயல்னா முயற்சின்னு உண்டு இல்லையா, முயல் அப்படின்னா உடனே திருக்கோள் பெண்பிள் ரகசியம் அழைத்து வருகிறேன் என்றேனோ ஆரம்பிச்சோன்னு என்ன அழகா பேசுறா பாருங்கோ. அதுவும் ராமானுஜர் விஷயத்த ராமானுஜர்கிட்டயே பேசுறாள். ராமானுஜர் சுத்தி இருக்க சிஷ்யெல்லாம் அப்படி ராமானுஜரை பார்க்கறா. இந்த பெண்பிள்ள அவர் விஷயத்த அவர்கிட்டயே சொல்றாளே, இன்னும் போக போக இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். ராமானுஜர் சம்பந்தப்பட்ட விஷயம், நேரடியான விஷயத்த நேரடியாவே ராமானுஜரத்துல சொல்லுவாள். சில இடங்கள்ல பெரியவா சொல்றான், அவளுக்கு இவர் யாருன்னே தெரியாம பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றான். சில சிஷ்யாலாம் அவகிட்ட சொல்ல போகிறாளாம், அடி நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்க, அவர் இவர் தாண்டி அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறான். ராமானுஜர் ஒன்னும் சொல்லாதீங்க, அவர் பேசட்டும்னுட்டாராம். சில இடங்கள்ல இவர் ராமானுஜன் தெரிஞ்சே பேசுறா அப்படின்னு சொல்றான், தெரியாம பேசினான்றதா கொஞ்சம் ரசமா இருக்கு. அத்தனை ஆச்சரியமா இந்த பெண்பிள்ளை பேசுறான். சோ பெருமாள் பேசுவார், காத்துருக்கார், ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கார். கொஞ்சம் காது கொடுத்து கேட்போமா? காது கொடுத்து கேட்கணும்னா வாய் கொண்டு பெண்பிள்ளை ரகசியத்தை ஜபிச்சா வரும். ஜபிக்கலாமா? அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போலே, பிணமிழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனைப் போலே, தாய்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானைப் போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரைப் போலே, அவன் சிறியனென்றேனோ ஆழ்வாரைப் போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிச்சடையைப் போலே, என்றேனோ மண்டோதரியைப் போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரைப் போலே, தேவு மற்றறியேனோ மதுரகவியாரைப் போலே, தை பெற்றேனோ தேவகியைப் போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரைப் போலே, தேனோ யசோதையைப் போலே, செய்தேனோ அணிலங்களைப் போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரைப் போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரைப் போலே, கம்புக்கேனோ சஞ்சயனைப் போலே, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரைப் போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரைப் போலே, ஆனது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியைப் போலே, விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானைப் போலே, கழியில் பண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரைப் போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வார் போலே. திருக்கட்சியாரை போலே. ராதே கிருஷ்ணா 37 வாக்கியம் ஆயாச்சு. கடைசி நாள் டெஸ்ட் எல்லாம் வைப்பேன், சரியா? வாட்ஸ்அப்லயே டெஸ்ட் உண்டு. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு. ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு. ஜெய் போலோ தாமிரபரணி மாதாக்கு. ஜெய் போலோ திருக்கச்சி நம்பிகளுக்கு. ஜெய் போலோ காஞ்சி வரதராஜ சுவாமிக்கு. ஜெய் போலோ யதிராஜர் இளையாழ்வார் சுவாமி ராமானுஜருக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.